உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தரநிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கழவனை பசுபோது கவிடமடி கிடைத்துள்ளது. கருணையினும் வெள்ளமதம் மொழி சித்திவழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பான்.
நேசம் நிறைந்த உள்ளத்தால் இனம் நிறைந்த மணிகண்ட தீச நடிகார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உயர் திருக்கொண்ட தொகை முன் படித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். ஊழியர் கொண்டு எப்பொழுது கோழியர் கொண்டு கடல் போற்றி ஆழி விசை கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி வாழிதானாவோ வந்தவர்கள் பதம் போற்றி ஊழிமொழி திருவாது எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளியானை கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்குட்டமானுடைய பொன்னாத்தருடைய கடியருடைய சிறந்தாழ்வு வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒழுகத்து சுவாமியுடைய திருமணத்திலே எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கடார் பெருமானுடைய திருவருளினாலும் மிகவும் சிறும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மாணிக்கவாச அரமனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியத்தினுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றிலே நாம் சேக்கடார் பெருமானுடைய திருவடி ஒற்றி சிந்தித்து வருகின்ற அந்த அடிப்படையில் திரு ஆமாத்து என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய பதிகங்கள் இரண்டினுடைய அந்த சிறு குறிப்புகளை அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களையும் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே போன வகுப்பிலே நாம் திரு ஆமாத்துவினுடைய துன்னம்பை கோவணம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தினுடைய குறிப்புகளை நாம் பார்த்தோம். இந்த வகுப்பிலே நாம் குன்றவார் சிலை நானராவரி வாளி கூரறி காற்றின் மும்மதில் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தினுடைய சிறப்பினை திருஞான சம்பந்த பெருமான் திருவடி துணை கொண்டு நாம் சில சிந்திக்க இருக்கும். திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த நெறி திருஞான சம்பந்த பெருமான் காட்டும் சைவ நெறியானது உலகம் தழுவிய முறையிலே சைவத்தை கொண்டு சென்ற பெருமை திருஞான சம்பந்த பெருமானுக்கு. திருஞான சம்பந்த பெருமான் இல்லை என்பதாக சொன்னால் இன்றைய தினத்திலே நாம் வழிபடுவதற்கான சிவன் கோயில்கள் என்று சொல்லக்கூடிய கோயில்களே இல்லாமல் இருந்தது. திருஞான சம்பந்த பெருமான் மட்டும் வெற்றி கொடி நாட்டவில்லை என்பதாக சொன்னால் இன்றைய சமுதாயம் இன்றைய நிலையிலே நாம் கொஞ்சம் நஞ்சமாவது திருக்கோயில்களிலே நாம் வணங்கி கொண்டு வருகின்றோம் என்பதாக சொன்னால் அது திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருவடி அந்த அருள். அந்த வகையிலே இன்றைய ஒரு காலகட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தில்லை சிற்றம்பலத்திலே இன்றைய சூழ்நிலையானது அடியார்கள் திருக்கூட்டம் ஒரு மகா மாபெரும் பேரணி என்கின்ற அளவிற்கு வந்து நிற்கும் ஒரு நிலையிலே நாம் பார்க்கின்றோம். அப்படி எல்லா அடியார்களும் அங்கே கூடி அரசாங்கத்திற்கு இந்த திருக்கோயிலை நாம் கொடுக்கக்கூடாது என்பதை எதிர்த்த பேரணியாக அது ஒன்று நம்மிடத்தில் பெட்டிஷன் ஆன்லைன் என்பதாக சொல்லி ஒரு ஒரு இன்டர்நெட்ல ஒரு சைட்டு அதுல போயிட்டு நீங்க பெட்டிஷன் ஆன்லைன் அப்படின்னு போட்டீங்கன்னு சொன்னா தில்லை சிதம்பரத்தை நீங்க நேரடியாக அதற்கு சப்போர்ட் என்ற வகையிலே ஆதரவு தெரிவிக்கும் வகையிலே அந்த பெட்டிஷனை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அதை அவர்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீர்கள் என்பதாக அந்த பேரணி அடியார் திருக்கூட்டத்தினர் அரசாங்கத்திற்கு கொடுக்க கூடாது என்பதற்கான அந்த ஆதரவை இப்படியெல்லாம் சேகரித்து அடியார்கள் இந்த தீட்சிதர்களுக்கு நாம் ஒரு வகையிலே உதவி செய்கின்ற நிலையாக அமைந்து விடுகின்ற ஒரு கட்டாயம் வந்துவிடும். ஏன் என்பதாக சொன்னால் இதற்கு முன்னதாகவே ஒரு குறிப்பு அங்கே நடந்து கொண்டிருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழிலே வழிபாடு அப்படி என்கின்ற வகையிலே அந்த தீட்சிதர்கள் தமிழ் வழிபாடு என்பதை எதிர்த்த நிலையிலே இப்பொழுது அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு ஒரு கேள்விக்குறியாக இப்பொழுது அங்கே அமைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையானது. இப்பொழுது தில்லை சிற்றம்பலத்து பெருமான் மணிவாசக பெருமான் சொன்னதை போல ஞான நாடகம் ஆடவித்து நிலையிலே இப்பொழுது அங்கு ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கின்றது பெருமானுடைய சன்னதி. ஆக ஆடினாய் நறுநெய்யொடு பால் தயிர் அந்தனர் பிரியாத திரு சிற்றம்பலம் நாடினாய் என்பதாக திருஞான சம்பந்த பெருமான் தான் அங்கே மிக அற்புதமான அந்த தேவாரத்தை எடுத்து அருளி செய்த திருத்தலம். அப்படி தில்லை சிற்றம்பலத்தினுடைய அந்த வகை ஒரு சமயத்தில் நிற்க சைவம் என்பதாக சொல்லிக்கொண்டு சைவம் என்பதாகிய அந்த நெறி உலகம் தழுவிய நெறியாக திருஞான சம்பந்த பெருமான்
கஷ்டம்.
நாம் போன வாரம் கூட இந்த திருவாரூர் திருப்பதிகம் திரு இருக்கு குரல் பார்க்கின்ற பொழுது அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தினருக்கோ அல்லது குறிப்பிட்ட நிலைக்கோ அல்லாமல் உலகம் தழுவிய நிலையிலே இந்த சைவ நெறியானது போற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். வையம் உமதாகுமே என்பதாக சொல்லி இந்த உலகம் துயர் தீர்க்க வேண்டும் என்பதாகத்தான் திருஞான சம்பந்த பெருமான் அந்த உலகம் தழுவிய கொள்கையாக அமைத்து கொடுத்த அந்த நிலையிலே ஆன்மநேய ஒருமைப்பாடு என்கின்ற வகையிலே நாளை நம்முடைய வள்ளல் பெருமானுடைய அந்த கொள்கை நாளை நாம் சிந்திக்க இருக்கின்ற நிலையும் இதோடு தழுவிய நெறிதான். எல்லா உலகங்களிலே இருக்கக்கூடிய அன்பர்களையும் இணைக்கும் ஒரு நெறியாக, எல்லா உயிர்களையும் இணைக்கும் நெறியாக வள்ளல் பெருமான் சொல்லுவார். இந்த உயிர் ஆனது தொடங்கும் நிலை, இந்த கருவிலே உயிர் எவ்வாறு உருவாகிறது என்பதாக சொன்னால், உயிர் உருவாகின்ற இடம் எப்படி இருக்கும் என்பதாக சொன்னால் அது ஒரு புள்ளியிலே இருந்துதான் தோன்றும் என்பதாக சொன்ன ஒரு புள்ளி, அந்த புள்ளியினுடைய ஒரு அளவு என்ன என்பதாக சொன்னால் அருணகிரிநாத பெருமான் சொன்னதை போல அருகு நுனி பனி என்பதாக சொல்வார். அப்படி புள்ளியிலே இருந்துதான் இது தொடங்கியது கருவிலே, இப்பொழுது உருவெடுத்து வெளியிலே அது வந்து மிகப்பெரிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. ஆக இன்று கூட வழக்கத்தில் சொல்லும் போது சொல்லுவார், இவர் ரொம்ப இந்த புள்ளி பெரும் புள்ளின்னு புள்ளி அப்படின்னு சொல்ற போது இன்றைய மலையாளத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளை குறிப்பிடுகின்ற பொழுது புள்ளின்னு தான் சொல்லுவோம். இவர் இந்த புள்ளி அப்படின்னு சொன்னா இந்த ஆள், ஏன்னு சொன்னா நீ இருந்தது என்னவோ ஒரு புள்ளியில இருந்துதான் நீ வெளியிலே அகண்டமாக வந்திருக்கின்றாய் என்பதை அது காட்டும் ஒரு உலக வழக்கு என்பதாக சொல்லுவோம். அப்படி உலகம் தழுவிய கொள்கையாக சைவம் என்பதை நமக்கு கொடுத்தவர் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி இந்த திரு ஆமாத்தூர் திருப்பதிகத்திலே பெருமானிடத்திலே ஒரு கேள்வி என்கின்ற வகையிலே வினாபதிகமாக வைக்கும் ஒரு அற்புதம் கேட்பார். நீ செய்த வீரச்செயல்கள் என்பதாக சொல்லி இந்த வீரச்செயல்களை எல்லாம் ஒவ்வொரு பாடலிலேயும் ஒவ்வொரு செயலை சொல்லுவார். இந்த ஒரு இடத்திலே இப்படி செய்தாயே, இதை எவ்வாறு நீ செய்தாய் என்பதனுடைய அந்த கேள்வியிலேயே அற்புதமாக பதிலை வைத்து பெருமான் அருளி செய்யக்கூடிய ஒரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்திலே முப்புறம் எரித்தது, நஞ்சு அருந்தியது, காலனை காலால் இடர்ந்தது, இப்படி பல செய்திகளை அவர் குறிப்பிட்டு இதை எவ்வாறு செய்தாய் என்பதாக கேட்பார். முதலிலே அவர் எடுத்துக்கொண்டது இந்த முப்புறம் எரித்த செயல். முப்புறத்தை எரிப்பதற்கு அப்படின்னு சொன்னா சாதாரணமா ஒரு ஒரு நாட்டில் ஒரு எங்கேயாவது ஒரு தீமைன்னு சொன்னா எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகி போக வேண்டியதா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு கலவரம் அல்லது ஒரு இடத்துல ஒரு தீமை வந்து விட்டதுன்னு சொன்னா அதை எதிர்க்க போகின்றவர்கள் ஒரு படையாக போவார்கள். அப்படி படையா போய் அதற்குரிய பாதுகாப்போடு போய்த்தானே எதிர்க்க வேண்டும். மூன்று புறங்கள் தங்கம் வெள்ளி இரும்பு, மூன்று மூன்று பெரிய மலை, அப்படியே ரெக்கை இருக்கும் அந்த மலைக்கு. அந்த மலை என்ன பண்ணும், அப்படியே அது ரெக்கையை அடிச்சுட்டு அப்படியே சல்லுன்னு மேல பறக்கும், பறந்து அப்படி கீழே பார்க்கும். அப்படி பார்த்தா கீழே ஒரு நரகம் ஒரு நகரம் அப்படியே இருந்ததுன்னு சொன்னா அது மேல போய் அப்படியே அந்த நகரத்து மேல போய் உட்கார்ந்து கீழே இருக்கிற அத்தனை பேரு அத்தனை இடமும் சட்னி, இதுதான் அவங்களுடைய வேலை. முப்புறத்தினுடைய வேலை அப்படித்தான். ஒவ்வொருத்தரும் அந்த மூன்று பேரும் மூன்று அசுரர்களும் இப்படி இரும்பு வெள்ளி பொன் என்கின்ற வகையிலே அவர்கள் மூன்று பேரும் எடுத்த அந்த நிலையிலே இவர்களை பெருமான் அழிக்க போறான்னு சொன்னா எப்படி போயிருக்கணும், எப்படி போயிருக்கணும். அவரு எல்லா வகையான அந்த ஆயுதங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு சென்றிருக்க வேண்டுமே, ஆனா உனக்கு என்ன நீ எடுத்துட்டு போன அப்படின்னு சொன்னா வில் என்பதாக எடுத்துக்கொண்டது மேரு மலை. மலையை யாராவது வில்லா யூஸ் பண்ணுவாங்களா, இதுவரையிலே நான் பார்த்ததே இல்லையே. மலையை எடுத்துக்கொண்டு அதை வில்லாக நீ ஒடித்துக் கொண்டிருக்கின்றாயே, வில்லாக மாற்றிக்கொண்டிருக்கின்றாயே என்பதாக தொடங்கும் முகமாக குன்றவார் சிலை என்பதாக சொல்லி, சிலை என்பது இங்கே முதலிலே எடுத்துக்கொண்டது அந்த மேருவை வில்லாக வளைத்தது. குன்றவார் சிலை என்பதாக சொல்வார். அது என்ன குன்றவார் சிலை, குன்றம் என்பதாக சொன்னால் ஒரு பொருள் குன்றம் என்பதாக சொன்னால் மலை, குன்ற வார் சிலை, அந்த சிலை என்பதாக சொல்லக்கூடிய அந்த வில்லை அவர் கல்லை பிசைந்து கனியாக்கி அவர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு குன்றத்தை வில்லாக மாற்றுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்முடைய மனம் என்று சொல்லக்கூடிய மனம் என்ற கல்லை அதை வந்து பிசைஞ்சு அதை கனியாக்குவிக்கின்ற பக்குவம் அவருக்கு இருக்கின்றது என்பதாக சொன்னா வேற எதை வேணா பண்ணிடலாம். ஒரு மனதை நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சேர் சண்முகனுக்கு என்பதாக சொல்லுவார். இப்படி நெஞ்சம் என்கின்ற கல்லை தாராரும் ஆணவ காட்டை புலந்து அகங்காரமான கல்லை பிளந்துன்னு சொல்லுவார் தாய்மானவர். அப்படி இதெல்லாம் அப்படியே கல்லு மாதிரி இருக்கக்கூடிய இதை நீ பிளந்து கனியாக்கு வைக்கின்ற வித்தையுடைய வித்தகன் நீ, குன்றவாசிலை குன்றமாகிய மலையை எடுத்துக்கொண்டு நீ வில்லாக செய்தாயே அப்படின்னு சொல்றது ஒரு பொருள். ரெண்டாவது குன்ற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதனுடைய குறைவு, வேறு ஏதாவது உண்மையிலேயே வில்லை எடுத்துக்கொண்டு வில்லை செய்திருக்கலாம், ஆனால் மலையை எடுத்தது எப்படின்னு சொன்னா அதனுடைய மலையும் வில்லும் ரெண்டு வேற வேற பொருள், அதுல இருந்து நீ இதை எடுத்து செய்தா என்பதாக சொன்னால் வில் வருவதற்குரிய வாய்ப்பு குன்ற இருக்கக்கூடிய மலை. ஆகவே குன்ற என்பது இது அதனிலே இருந்து வராது என்பதை வர வைத்த பெருமை என்பதாக சொல்லும் ஒரு அற்புதமான குறிப்பும் சொல்லி, குன்றவார் சிலை நான் அரா வரி வாளி கூர் எரி காற்றின் மும்மதில், அம்பு என்பது இந்த அம்பில இருக்கக்கூடிய நுனியே அக்னி, அந்த நுனி தான் அக்னி தேவனாக அப்படி போகுது. அப்படி போகின்ற அந்த வாள் கூர் எரி காற்றின் மும்மதில் வென்றவாறு எங்கனே விடையேறும் வேதியனே. இப்படி இதை வைத்துக் கொண்டு எவ்வாறு நீ முப்புறத்தை எரித்தாய் என்பதாக சொல்லுகின்ற அந்த நிலையிலேயே மூன்று அந்த புறங்கள் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று மலங்கள் தான் மூன்று புறங்களாக அமைந்திருக்கின்றன. பெருமான் இதை நம்முடைய உயிரிலே இருந்து நீக்குவதற்காகத்தான் எல்லா வகையான அந்த கருணை நிலைகளையும் நமக்கு புரிந்து வருகின்றார். ஆகவே இந்த கருணை நிலையை ஆன்மாவிலே இருக்கக்கூடிய மலத்தை நீக்குகின்ற அந்த முறையை செய்வதை மிக அற்புதமாக, இதை எவ்வாறு செய்தாய் என்பதன் மூலமாக பெருமானுடைய கருணையை வெளிப்படுத்துவதன் அற்புதத்தை, வென்றவாறு எங்கனே விடையேறும் வேதியனே, தென்றலார் மணி மாட மாளிகை சூளிகைக்கெதிர் நீண்ட பெண்ணை மேல் அன்றில் வந்து அணையும் ஆமாத்தூர் அம்மானே. இந்த பறவை அன்றில் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை. தென்றலார் மணி மாட மாளிகை சூளிகைக்கு எதிர் நீண்ட பெண்ணை மேல், அந்த திருஆமாத்தூரினுடைய வளத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த பெண்ணை என்று சொல்லக்கூடிய மரங்கள் நீண்டு வளர்ந்திருக்கிறதாம். அங்கே பெண்ணை என்று சொல்லக்கூடிய இந்த மரம் நீண்டு வளர்ந்திருக்கிறது. எவ்வளவு தூரம் நீண்டு வளர்ந்திருக்கிறது என்பதாக சொன்னால் அன்றில் வந்து அணையும் ஆமாத்தூர், அன்றில் வந்து அணையும் ஆமாத்தூர். ஞானசம்பந்த பெருமான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இயற்கை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த இயற்கையிலேயே பல பல செய்திகளை அதிலே அற்புதமாக வைப்பார். அன்றில் வந்து அணையும் அன்றில் என்று சொல்லக்கூடிய பறவை பற்றிய அந்த பறவையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுன்னு சொன்னாதான் இது எவ்வளவு தூரம் நீண்டு இருக்கிறது, அன்றில் வந்து தங்குவதற்கு உரிய நிலையிலே அது நீண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இந்த அன்றில் என்ற பறவை இந்த காலத்திலே நாம சொல்லுகின்ற பொழுது இந்த அன்றில் என்ற பறவைக்கு பெயர் ஸ்விஃப்ட் அப்படின்னு பேர். அது பேர் என்னது? ஸ்விஃப்ட். இந்த பறவைக்கு அன்றில் அப்படின்னு பேர். இந்த பறவையினுடைய தனி சிறப்பு என்ன தெரியுங்களா? இது கிட்டத்தட்ட இப்ப ஏரோப்ளேன் எல்லாம் பறக்குது இல்லையா, 2000 அடி 3000 அடி மேல பறக்கும். இப்படி பறந்துகிட்டு இருக்கும் போது இந்த பறவை மட்டும்தான், வேற எந்த பறவையாக இருந்தாலும் அந்த பறவைகள் உறங்க வேண்டும் சொன்னா கீழே வரும், வந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கொண்டு உறங்கும். ஆனா இந்த அன்றில் என்று சொல்லக்கூடிய பறவை மட்டும் மேலே போய்கொண்டே இருக்கும் போதே, பறந்துகிட்டே இருக்கும்போது தூங்கக்கூடிய ஒரே பறவை அன்றில். அதுக்கு பேர் ஸ்விஃப்ட் அப்படின்னு பேரு. இது என்ன பண்ணும், எங்கேயுமே வந்து தங்காது, தங்கிட்டு அதுக்கப்புறம் அது உறங்குவதற்குன்னு அந்த மத்த பறவை மாதிரி கிடையாது. இதுதான் இதனுடைய தனிச்சிறப்பு. இந்த பறவை வந்து அந்த பனை மரத்துல வந்து உட்காரணும்னு சொன்னா ஆமாத்திரனுடைய சிறப்பு எப்படி, பெருமானுடைய அந்த அருள் வளம் எப்படி, அந்த கருணை எப்படி, அந்த ஊரினுடைய வளம் எப்படி, அத்தனையும் புரிஞ்சு. அப்ப பனை மரங்கிறது எவ்வளவு தூரம் நீண்டு வளர்ந்திருந்தா இந்த அன்றில் இந்த பறவை அதை போய் உட்கார்ந்துருக்கும். அப்ப அன்றில் பறவை உட்கார உட்காராது, அது ரெஸ்டே எடுக்காது. அதுதான் அன்றில் பறவையினுடைய தனி சிறப்பு. அதனாலதான் இன்னைக்கு காருக்கு கூட ஸ்விஃப்ட்னு பேர் வச்சான். பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாருதி ஸ்விஃப்ட் இருக்குல்ல, அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எங்கேயுமே பிரேக் டவுன் ஆகி நிக்காது, அப்புறம் சாஃப்டா மேல போயிட்டே இருக்கும். There is no disturbance. அப்படி இருக்கக்கூடிய பறவைக்கு அன்றில்னு பேரு, அது ஸ்விஃப்ட் அப்படின்னு பேரு. அதுதான் இந்த ஞானசம்பந்த பெருமான் இங்கே அந்த இயற்கை வளத்திலே வைத்து, ஞானசம்பந்த பெருமான் அங்கே திருஅமாத்தூருடைய வளமும் பெருமானுடைய கருணையும் இரண்டையும் இணைக்கும் ஒரு சிறப்பு இந்த முதல் பாடலிலே அமைத்து காட்டுகின்றார். குன்றவார் சிலை நான் அரா அரி வாளி தூர் எரி, பாம்புதான் அதற்கு நான். இந்த வில்லு வந்து மேரு, மேரு வில்லு, அந்த நான் அந்த இது வேணும் இல்லையா, எது கயிறு, அதை வந்து இங்கேருந்து இழுத்து அங்க பூட்டணும், மேலேந்து ஒரு அந்த காண்டிபத்தை பூட்டு வந்து மேலே இழுத்து கீழே கொண்டு வந்து பூட்டணும். அதை போல அது எதர், அது எதுன்னு கேட்டீங்கன்னா, வார் அரா, அரா என்பது பாம்பு, அதுதான் அங்க இது. வாளி என்று சொல்லக்கூடிய அம்பு, கூர் எரி, கூர்மையான அந்த அக்னி என்று சொல்லக்கூடிய எது எரி, வாள் வாளி கூர் எரி, காற்றின் மும்மதில், இது போற மீடியம் ஊடுகம் எது என்பதாக சொன்னால் அது காற்று. காற்றின் மும்மதில் வென்றவாறு எங்கனே விடையேறும் வேதியனே, தென்றலார் மணி மாட மாளிகை சூளிகைக்கு எதிர் நீண்ட பெண்ணை மேல், அன்றில் வந்து அணையும் ஆமாத்தூர் அம்மானே என்ற சொல்லி இந்த திருப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை
பாடுவோம்.
முப்புறம் எரித்த நிலையை கேட்டவர் அடுத்த பாடல்ல கேக்குறார், நஞ்சு உண்ட செய்தி எல்லாருக்கும் தெரியும், பரவி வானவர் தானவர் பலரும் கலங்கிட, வந்த கார்பிடம் வெறுவ உண்டுகந்த அருள் என்கொள், விண்ணவனே கரவின் மாமணி பொன்கொழித்து இழி சந்து கார் அகில் தந்து, பம்பை நீர் அருவி வந்து அழைக்கும் ஆமாத்தூர் அம்மானே. பரவி வானவர் தானவர் பலரும் கலங்கிட, தானவர் அசுரர், வானவர் தேவர், இருவர் சேர்ந்துதான் இந்த ஆலகால விடம் என்று சொல்லக்கூடிய விடத்தை, மேருமலையை மத்தாக வாசுகி என்ற பாம்பை கயிறாக நானாக கொண்டு கடைந்தார். இப்படி கடைந்த பொழுது ஏற்பட்ட அந்த நஞ்சினை மிக்க நஞ்சு என்பதாக சொல்லுவார். யாரு நீத்தல் விண்ணப்பத்தில் கொஞ்சம் சத்தமா சொல்லணும், எனக்கு சாது கதையா
கேக்குறேன்.
நீத்தல் விண்ணப்பத்திலே மிக அற்புதமாக மிக்க நஞ்சு அமுதாக உண்டவன் சொல்லுவார். அப்படி அந்த நஞ்சானது மிக்க ஆழம், ஆழம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளாளம் என்ற நஞ்சு, நஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த நஞ்சினை உண்ட அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. திருஞான சம்பந்த பெருமானும் திருமூல பெருமானும் அருளி செய்கின்ற அந்த இரண்டு செய்தி, நஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த நஞ்சினை உண்டது பெருமானுடைய முகங்கள் ஆறு முகம். நம்முடைய சிவபெருமானுக்கு ஆறு முகம் உண்டு, ஐந்து முகம் தெரியும். இந்த ஆறாவது முகம் என்று சொல்லக்கூடிய முகமானது கீழ் நோக்கிய முகம்னு பேரு, அதற்கு அதோ முகம் அப்படின்னு பேரு. அதோ முகம் என்பது கீழ் நோக்கிய முகம். அறிஞர் ஆயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்பதாக சொல்லுவார் கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சி. ஆறும் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டட், இனிமே ஏழாவது எடுப்பாரா எட்டாவது எடுப்பாரான்றதெல்லாம் கிடையாது. ஆறும் கொண்டான் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டட், அஞ்சுதான் வச்சிருந்தாரு, ஆறாவது முகம் ஞானிகளுக்கு உள்முக தரிசனமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப வெளியில அட்டூழியம் பொறுக்கலன்னு சொன்ன உடனேயே அது ஆறாவது முகமானது தோன்றுகின்றது. இந்த நஞ்சு இந்த ஆறாவது முகமாகிய அதற்கு அதோ முகம், கீழ் நோக்கிய முகம். கீழ் நோக்கிய முகம் என்பது இந்த பக்கம் ஒன்னு நான்கு திசைகள் நாலு, மேலே நோக்கிய ஒரு முகம் அதற்கு ஈசானம் என்று பெயர். ஈசான முகமானது மேல் நோக்கி இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது வாமதேவம், இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும், அது அம்மைக்கு உரிய நிலை. அங்கே கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்திலே காமேஸ்வரன் காமேஸ்வரி என்று சொல்லி அந்த இரண்டு நிலைகளிலே பெருமான் அங்கே இருந்து அருள் புரிந்து இது மேலே ஏற்றி 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 வந்து ஈசானம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மேல எடுத்துட்டு வருவார். அப்படி மேலே வந்ததுக்கு அப்புறம் கீழ் நோக்காது, மேலதான் நோக்கி கொண்டு இருக்கும். கீழ் நோக்கிய நிலை நரி என்ற நிலை, மேல் நோக்கிய யோகம் பரியங்க யோகம், மேலே போகும் பரி. இது திருமூலர் சொல்லுவார். இந்த ரெண்டத்தையும் பார்க்கின்ற பொழுது அதோமுகம் என்ற அதோமுகம் செய்த வீர செயல்கள் இரண்டு, அதோமுகம் செய்த வீர செயல்கள் இரண்டு என்பதாக திருமூல பெருமான் திருமந்திரத்திலே அதோமுக தரிசனம் என்பதாக சொல்லி காட்டுவார். இந்த அதோமுக தரிசனம் என்பது அதிலே இரண்டு செயல்கள் இந்த அதோமுகம் செய்தது, ஒன்று நஞ்சு உண்டது, இரண்டாவது சூரபன்மனை அழித்தது. ரெண்டு வீர செயலையும் இந்த அதோமுக தரிசனம் என்பதிலே மிக அற்புதமாக நம்முடைய இன்னொன்னு சூரபன்மன் சம்ஹாரம் சூரனை அழித்து, இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட புராண செய்திகளாக இருக்கும். நஞ்சு உண்டதை பாத்தீங்கன்னு சொன்னா இவன் இந்த பக்கம் கடைஞ்சா அந்த பக்கம் கடைஞ்சா ஆழம் வந்தது, ஆழத்திலிருந்து இன்னொரு ஆழம் வந்தது, நஞ்சு வந்தது, பெருமான் சாப்பிட்டாரு அப்படிங்கிறது புராணம். ஆனால் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முகம் செஞ்சது இன்னொரு வீர செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரபன்மன். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஒற்றுமைன்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சீங்க பார்க்கலாம். நஞ்சு என்று சொல்லக்கூடிய இந்த ஆலாகால விடமும் சூரபன்மன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரபன்மனை அவர் சம்ஹாரம் செய்ததும் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த ரெண்டு வரலாறு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் ரெண்டுத்துக்கும். ஆனா அதோமுகம் செய்த வீர செயல்கள் இரண்டு என்பதாக தெள்ள தெளிவாக திருமந்திரத்திலே அதோமுக தரிசனத்திலே அவருக்கு திருமூலர் சொல்லிட்டார்னா அத்தாரிட்டி கிடையாது. ரெண்டு நூல் திருமுறையில நம்ம முழுமையும் கற்க வேண்டிய நூல்கள் ரெண்டு, ஒன்று திருவாசகம் இன்னொன்று திருமந்திரம். நீங்க வேற எதை படிக்கிறீங்களோ நான் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, வேற எதுவும் படிக்கிறீங்க அப்புறமா திரியான சம்பந்தர விட்டுறேன் திருநாவுக்கரசரை விட்டுறேன் தயவு செஞ்சு நினைச்சிட வேண்டாம். நம்ம நம்முடைய வாழ்க்கை பயன் என்கின்ற நிலையிலே நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் விடணும், ரெண்டு நூல் இருக்குன்னு யாராவது நமக்கு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா எத்தனை எப்போ வந்து இது இருக்குதுன்னு தெரிஞ்சதே இப்பதான். இவ்வளவு நாளா நம்ம வேஸ்ட் பண்ணியாச்சு, இப்ப இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நூலை கற்க வேண்டும். ரெண்டு நூல் சைவத்திலே நாம இரண்டு கண்களாக வைத்து எண்ணக்கூடிய நூல் திருவாசகமும் திருமந்திரம். இந்த ரெண்டும் நம்ம என்னைக்கு முழுமையா நம்ம படிக்கிறோமோ அப்பொழுதுதான் சைவத்தை முழுமையாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு முழுமையான ஒரு பெருமான் நம்ம அவங்க கேட்டுலேருந்து உள்ள விடுவாரு. அப்பதான் நீங்க பெருமான் கிட்ட சிவலோகத்துக்கு உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா என்னடா படிச்சியா திருவாசகம்னு கேட்பாரு, ரெண்டாவது திருமந்திரம் படிச்சியான்னு கேட்பாரு. இல்ல சார், ஓகே ரைட், திருப்பி போ, இன்னொரு பிறவி, இன்னொரு ரெண்டு மூணு பிறவி எடு, முழுமையா படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மித்ததெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன்னு நீங்க சொன்னா கூட இட் இஸ் நாட் குவாலிஃபைட். இந்த ரெண்டு நூலையும் சைவத்திலே இரண்டு கண்களாக வைத்து போற்ற வேண்டிய நூல்கள் இரண்டு. ஆகவே நாம நம்முடைய சைவ குருமாராக விளங்கக்கூடிய திருஞான சம்பந்தர், மணிவாசகர், திருமந்திரம் அருளி செய்த திருமூலத்தேவர் உற்றாதி. அப்ப இந்த இரண்டுக்கும் இந்த இரண்டு அதோமுகம் செய்த அதோமுக தரிசனத்துல இந்த இரண்டு செயல்கள் சொல்றாரு, இந்த இரண்டு செயல்களுக்கும் உரிய ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோமுகம் என்று செய்த அதோமுகம் இந்த நஞ்சு என்பது வேறொன்றும் அல்ல, இந்த நஞ்சு என்பது ஆணவத்தினுடைய குறியீட்டிற்கு நஞ்சுன்னு பேரு. இப்ப சொல்ற நஞ்சு என்பது ஆணவத்தினுடைய குறியீடு. ஆழம் ஆலவாய் என்பது கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்தர் மட்டும்தான் ஆலவாய்ன்னு சொல்லியிருப்பார். மதுரைன்னு இருக்கு, நான்மாட கூடல்னு சொல்லுவாங்க, அப்புறம் மதுரைக்கு எத்தனையோ பேரு, ஆனா அத்தனை பெயர்களையும் விட்டுட்டார். ஆனா திருஞான சம்பந்த பெருமான் எடுத்த ஒரே பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆலவாய். ஆழம் என்று சொல்லக்கூடிய ஆழமானது, அதுவும் ஆழம் என்பது இந்த பாம்பானது அந்த ஆலவாய் என்பது எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, பாம்பு தலையும் அதனுடைய சுத்தி ஒரு வால் எடுத்து கொண்டு வந்து அது வாலை கொண்டு வந்து தலைகிட்ட சேர்க்கின்ற பொழுது அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏரியா முழுக்க எதுவோ அதுதான் மதுரை. ஆழம் காட்டிய இடம் ஆகவே ஆலவாய். ஆலவாய் என்பதுக்கு இது ஒரு செய்தி, இது திருவிளையாடல் புராணத்தில் வருகின்றது. ஆனால் உண்மையாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆழம் என்பது நஞ்சு. இந்த நஞ்சினை ஏற்றல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே ஆழம் என்பது ஆலவாயிலே திருஞான சம்பந்தர் போகின்ற பொழுது அங்கே இருந்த சமணம் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஆழம். அந்த சமணம் என்ற அந்த நஞ்சினை ஏற்று அதை நீக்கவல்ல பெருமை அதோமுகம் என்று சொல்லக்கூடிய அதோமுக தரிசனம் செய்த திருஞான சம்பந்த பெருமானுக்கு மட்டுமே உண்டு என்பதனாலே திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்குத்தான் நஞ்சினை ஏற்கக்கூடிய அந்த தகுதி. நஞ்சினை எப்படி பெருமான் நஞ்சினை ஏற்றாரோ அதை போல இரண்டாவது தகுதி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அடியார்களுக்கு உண்டு. அதனாலதான் சுந்தர பெருமானை அனுப்பி ஆழத்தை ஏற்க செய்தார், வேற யாரையும் அனுப்பல. அப்படி அடியார்கள் என்பவர்கள் நஞ்சினை, நஞ்சு என்பதற்கு சாத்திரத்திலே நஞ்சு என்பதற்கு ஆணவத்தினுடைய குறியீட்டிற்கு நஞ்சின்னு பேர். அதே போல சூரவன்மன் என்று சொல்லக்கூடிய சூரவன்மனுக்கு ஆணவம், அந்த ஆணவத்தினுடைய குறியீடு சூரவன்மன். ஆகே ஆணவத்தினை ஏற்று அந்த ஆணவத்தினை அழிக்க வல்ல ஒரு நிலை அதோமுகம் என்று சொல்லக்கூடிய அதோமுகத்திற்கு உண்டு. ஆகவே அதோமுக தரிசனம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமானுடைய அந்த அதோமுகத்தை தரிசனம் செய்தல் என்பதுதான் திருநீலகண்டம் என்பதாக சொல்லி அதை திருநீலகண்ட குறியீடாக வைத்தார். இங்கே இருக்கக்கூடிய கண்டம் என்பதாக சொல்லி அந்த கண்டத்தை குறியீடு நீளமாக கருநீளமாக காட்டுவது அது எது என்பதாக சொன்னால், அது கண்டத்தில் இருக்கக்கூடிய கரை அல்ல, அது பெருமானுடைய அதோமுகம் என்பன்ற அதோமுகம் ஆனது இங்கே இருந்து கீழ் நோக்கி இருக்கும் முகத்தினுடைய குறியீடு அதோமுகம் என்பதாக திருமூலர் தான் இந்த ரகசியத்தை உலகத்திற்கு முதன் முதலாக நஞ்சு கழுத்துல இருக்கு, நஞ்சு கழுத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது கரை அல்ல அது அதோமுக தரிசனம் என்பதாக சொல்லி திருநீலகண்டம் என்பதாக சொன்னார். இதை திருஞான சம்பந்த பெருமான் திருநீலகண்ட திருப்பதிகமாக விரித்து மிக அற்புதமாக செய்தார். அப்படி இந்த கருணையை ஆழத்தை ஏற்றல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஆன்மாக்களினுடைய வினை நீக்கம், ஆன்மாக்களினுடைய ஆணவ மல நீக்கம் என்கின்ற அந்த தத்துவத்தை, அதோமுக தரிசனத்தை காட்டுகின்ற அந்த குறியீட்டை தான் இரண்டாவது திருப்பாடலிலே பரவி வானவர் தானவர் பலரும் கலங்கிட வந்தகார்விடம் வெறுவ உண்டுகந்த அருள் என்கொள் மின்னவனே கரவின் மாமணி பொன்கொழித்து இழி சந்துகாரகில் தந்து பம்பை நீர் அருவி வந்து அழைக்கும் ஆமாத்தூர் அம்மானே என்பதாக சொல்லி அந்த இரண்டாவது பாடலை பம்பைங்கிறது அந்த ஆறு, அந்த பம்பை ஆற்றின் வழியாக அந்த திரு அம்மாத்தூர் பெருமான் ஓ ரொம்ப அற்புதம். சான்றிதழ் முருகனையா அவர்களும் அப்புறம் அவருடைய துணைவியார் சைவ சித்தாந்த நான் பேசும்போது ஏதாவது டவுட் வந்ததுன்னு சொன்னா அவங்க கேட்டுக்கிட்டு நான் பேசணும், இல்ல நான் பேசுறது கரெக்டா அப்படிங்கறது கூட அவங்க எங்களுக்கு சான்று கொடுக்கணும்.
சைவ சித்தாந்தம் வந்து நம்மளுடைய வயசு ஆறு ஆறு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால ஆசிரியர் சொல்ல சொல்ல நமக்கு வந்து புது புது அனுபவம் வந்துனே இருக்கும். ஆசிரியர் சொல்ல நம்ம கேட்டுக்கணும். அதுவே சைவ
சித்தாந்தம் சர்டிபிகேட் வாங்கினா நீங்களும் சொல்லணும் தான்.
சித்தாந்த நன்மணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருடைய திருவடியையும் நாங்கள் வணங்கிக்கிறோம். மூன்றாவது திருப்பாடல் சுடுகாட்டுல ஏயா ஆடணும், ஆடுறதுக்கு இடமா இல்ல, ஏன் சுடுகாட்டுல போய் ஆடணும் பெருமான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இது காரைக்கால் அம்மையார் இடத்துல இருந்து ஆரம்பிச்சது. பெருமானுக்கு ஏன் இந்த இடத்துல ஏயா ஆடணும், வேற எந்த இடத்துல? ஒன்னே ஒண்ணு, வேற எங்க ஆடினாலும் பிரச்சனை, பிரச்சனை வராத ஒரே இடம் இந்த இடம் தான் இல்லையா? எழுந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டான், நீ ஏன் இப்படி ஆடுற, இல்ல நீ ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நீ ஏன் தமிழ்ல பாடுறியா, இல்ல கன்னடத்துல பாடுறியா, இல்ல எந்த மொழியில பாடுறாலும் அவனுக்கு கவலை இல்லை. அப்படி எங்குமே அது பிரச்சனை வராத ஒரு இடம் ஆகையினாலே அந்த இடத்துல பெருமாள் ஆடுறார்ன்ற ஒரு வெளிப்பொருளாக இருந்தாலும் நடு இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் தூதனே தென்பாண்டி நாட்டானே என்பதாக சொல்லி நல்லூரில் நட்டம் பயின்று ஆடுதல் என்பதுதான் பெருமானுக்கு உகந்த இடமாக அது விளங்குகின்றது என்பதை நீண்ட வார்சடை தாழ வார்சடை தாழ நேரிழை பாட நீருமை ஊசி. இதுல கூட பாத்தீங்கன்னு சொன்னா நீண்ட வார்சடை தாழ அவர் ஆடுறாருன்னு சொன்னா பாடுறது யாருன்னு சொன்னா அம்மா பாடணும், நீ பாடு நான் ஆடுறேன், நீ பாடு நான் ஆடுறேன், அப்படிதான் அவரு அவருடைய ஆட்டத்தை வச்சிருக்கிறாரே தவிர யாராவது பாடினாதான் ஆடிட்டு இருப்பாரு, இல்லைன்னு சொன்னா தானா ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு வேணும். நீ பாடு நான் ஆடுறேன். நீண்டவார் சடை தாழ நேரிடை பாட நீருமை பூசி மாலையன் மாண்டவர் மாண்டவார் சுடலை நடமாடு மாண்பது என் அப்படின்னு கேக்குறார். மால் அயன் இதுதான் அப்பர் பெருமானும் சரி திருஞான சம்பந்த பெருமானும் சரி சுடலை ஆடுதுன்ற பொழுது மாலை போட்டிருப்பாங்க. அந்த மாலை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் தலைக்கு தலைமாலை அணிந்து, தலைக்கு தலைமாலை அணிதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இங்க இருக்கிற மண்டவோட பாக்குறியா, இது யாருது? பிரம்மா. இதுக்கு அடுத்தது யாரு? அயன். இப்படி இவர்களுடைய தலை ஓட்டினை பார்ப்பதன் மூலமாக இவர்களுக்கெல்லாம் எத்தனையோ வாழ்வு வாழ்நாட்கள் இருந்தும் அதை பயனில்லாமல் ஆக்கிய காரணத்தினாலே மண்டை ஓடாக இங்கே ஏறி இருக்கிறார்கள் என்பதை காட்டி வாழ்நாளை பெருமானிடத்திலே பயன்படுத்தி இருந்தால் அடிமுடி தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலா பெருமானுடைய திருவடியினை நாடி அவருடைய உள்ளத்திலே உருகி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பார்த்திருக்க முடியும். அப்படி நூறு கோடி பிரமர்கள் நொந்தினர், ஆறு கோடி நாராயணர் அங்கனே, ஏழு கோடி மணலெண்ணில் இந்திரர். இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இவர்களுக்கெல்லாம் ஒரு கற்பகம்னு சொன்னா 432 ஆண்டுகள் ஒரு கற்பகம் இல்லீங்களா? ஒரு கற்பகத்துக்கு 432 ஆண்டு, இவர்கள்லாம் எத்தனை எத்தனையோ கற்பக கோடி ஆண்டுகள் பிரம்மாவுக்கும் யாருக்கும் இவர்களுக்கெல்லாம் இவ்வளவு இருந்தோம். இவர்கள் இத்தனை இவரு கோடி ஆண்டுகள் இருந்த இவர்கள்லாம் உண்மையிலேயே நிலையாக இருப்பார்கள் என்பதாக எண்ணி எண்ணி இருக்கின்ற நிலையிலே, ஆனால் இவர்களுக்கும் அழிவு உண்டு. ஆக பிரம்மனாக இருக்கட்டும் திருமாலாக இருக்கட்டும் அத்துணை பேரும் இவர்கள் அழிவு உண்டு. ஈரில்லாதவன் ஈசன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பதாக சொல்லி பெருமானுடைய ஈறு என்பது முடிவு இல்லாதது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் பிறந்த நாள் கிடையாது. நீங்க எல்லா அயனுக்கு உண்டு, பிரம்மாவுக்கு உண்டு, திருமாலுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் சிவத்திற்கு மட்டும், சிவன் இந்த காலத்துல இந்த தேதியில பிறந்தார்னு சொல்லி பிறந்த நாள் கொண்டாடுறது என்னைக்கு மேல். பெருமான் முருகன் பிறவான் இரவான் என்பதாக சொல்வார் அருணகிரிநாத பெருமான். அறுமுக சிவமாக காண்பார் பாம்பன் சுவாமி. அப்படி சிவத்திற்கு, அதனாலதான் சொன்னார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. எல்லா இடத்திலையும் போய் தேடுறான். ஃபைனலா ஒரு டெஸ்டினேஷன் வரணும்னு சொன்னா எல்லா இடத்திலையும் நீங்க போய் தேடி 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 நீங்க வந்தீங்கன்னு சொன்னா கடைசியில இதுதான்ப்பா அப்படின்னு ஒரு முடிவான இடம் எதுன்னு சொன்னா அது சிவம்தான். சிவம்தான் முடிந்த முடிவு. வேற எல்லா இடத்துக்கும் நீங்க போகலாம், கண்டினியூ ஆகும், கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இது முடிந்த முடிவாக இல்லையேன்னு தோணிடும். அல்ல, அந்த நெறியானது ஒரு இடத்திலே நின்று விடும். ஆனால் சிவம் என்கின்ற சிவபெருமானுடைய அந்த திருவடிதான் ஈரில்லாத நிலையிலே நிற்கக்கூடிய பெருமான். ஆகவே ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே, ஒன்றே சிவம். எது திருமந்திரம் சொல்லுது? ஒன்றே பதி. அது எது என்பதாக சொன்னால் அது சிவம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. சவால் உறார் திருமந்திர பெருமான். யாரு? திருமலத்தேவர். நீங்க யாராவது கூட்டிட்டு வாங்க, நான் பார்த்துச்சு, நானா அவரா பார்த்தல்லாங்கிறார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. இதுதான் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு தலைப்பு. ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல இரவு 12 இருந்து 2 மணி வரலாம். தலைப்பு என்னன்னு கேட்டாங்க. நம்ம ஐயா சுப்பிரமணிய ஐயா போன் பண்ணியிருந்தாரு, தலைப்பு என்ன சொல்லுங்க அப்படின்னு. உடனே எனக்கு கிளிக் ஆனது வந்து சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படின்னு டைரக்டா திருமந்திரத்தையே சொல்லிட்டேன். ஆக பிப்ரவரி 23 சிவராத்திரி அன்னைக்கு முழுக்க முழுக்க ஒன்றே பதி, ஒன்றே சிவம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், எல்லா திருமந்திர அந்த நிலையிலே நாம திருமந்திரத்தையே நாம் சிந்தித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையாக அந்த சிவராத்திரி அன்றைக்கு நமக்கு அமையும் என்பதாக சொல்லி, சிவம் ஒன்றே பதி என்பதை காட்டும் இடம்தான் அந்த சுடலையிலே நடனம் ஆடுகின்ற அந்த இடம். ஆகவே ஒன்றே பதியாகவும் ஒருவனே என்கின்ற நிலையிலே அந்த மகாசங்காரம் என்று சொல்லக்கூடிய சங்காரத்திலே திருநீறு என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த திருநீற்றினை பூசி மகாசங்கார காரணன் என்கின்ற நிலையிலே எல்லாவற்றையும் தன் உள் ஒடுக்கிக் கொண்டு ஒருவன் என்கின்ற நிற்கின்ற நிலையிலே, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்கின்ற நிலையிலே அவர் ஒருவர் தான் நிற்பார். அப்படி அவருக்கு எஞ்சிய நிலை, மிஞ்சிய நிலை வேறு எதுவும் இல்லை என்பதை காட்டும் திருவருள்தான் இந்த சுடலை நடமாடுகின்ற அந்த குறிப்பு என்பதாக சொல்லி, ஆண்ட நாயகனே ஆமாத்தூர் அம்மானே என்பதாக அமைந்தார் என்பதாக அமைத்துக் கொண்டு 5வது பாடலை மட்டும் ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி
Yeah.
இன்னும் இரண்டு சித்தாந்த நண்பனி ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. நம்ம நீலமேகா ஐயா அவருடைய துணைவியார் கலைச்செல்வி அம்மையார் ரெண்டு பேரும், இன்னும் ரெண்டு பேர் யாரு
அதான் சொல்றாங்க
நீலமேகா ஐயாவும்
அவங்க சித்தார்த்தில
சித்தாந்த நன்மணி அப்படிங்கிற அவங்க நாலு மணி நன்மணி நால்வர் நான்மணி மாதிரி நம்ம நான்கு மணிகள் சித்தாந்த நன்மணி அவங்க இரண்டு பேருடைய திருவடியை நம்ம மீண்டும் வணங்கிக் கொள்கிறோம் என்பதாக சொல்லி, தொண்டர் வந்து வணங்கி மாமலர் தூவி நின் கழல் ஏத்துவார். பட் பர்பஸ் நாங்க பண்றோம் இத, தொண்டர் வந்து வணங்கி மாமலர் தூவி நின் கழல் ஏத்துகின்றோம், ஆனா பாக்கெட்ல பார்த்தா ஒத்த பைசா கிடையாது. ஒண்ணு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யல் உற்றால் கையில் ஒன்றும் காணும் இல்லை கழலடி. என்ன என்ன நெய்யு பாலு தயிரா போட்டு உனக்கு அஞ்சு ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர்னு நீ ஆடுற, ஆனா தொண்டர்கள் ஆகி எங்க இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கு கையில? நீங்க இன்னொன்னு பாக்கணும், சுருங்கிறது எது அப்படின்னு பாக்கணும். சுருங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இங்கே உண்டியால் வருந்த இறங்காத நிலை, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தலும் பூசனை செய்கின்ற நிலைதான். ஆனால் உங்களை தெரியாமையே உங்களிடத்திலே ஒன்று சுருங்குகின்றது, அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வினை. சுருங்க எமது தொல்வினை அப்படின்னு சொல்லுவார். ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றால், இதெல்லாம் வெளியில தெரியுது ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணு எரேஸ் ஆயிட்டே இருக்கு, அது தெரியறதில்ல. இது வெளியில அவரு கணக்கு வச்சிருக்கிறதுனால அது தெரியறதில்ல. தொழுது தூமலர் தூவி அரற்றுகின்றாரையும் அழுது காமுற்று அரட்டுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். எழுதும் கீழ்கணக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கணக்கு அவர்கிட்டதான் இருக்கு. உங்களுடைய வினை எவ்வளவு அழிஞ்சிருக்கு எவ்வளவு போயிருக்குன்றது அக்கௌண்ட் யார்ட்ட இருக்கு? நம்ம கிட்ட கொடுத்தாரு, என்ன ஆகும்? இவன்கிட்ட மட்டும் நீங்க அக்கௌண்ட காமிச்சிருங்க, இதுதாண்டா உன்னுடைய, அதுல ஏதாவது திருமுள்ளு பண்ணி இதுல வந்து பேலன்ஸ் ஷீட் இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி வினையே இல்லாத மாதிரி பண்றதுக்கு எவ்வளவு வகையான லஞ்சம் கொடுக்க முடியுமோ பெருமானுக்கு கொடுத்து மாத்திரும். அதனால இந்த இதை காமிச்சாதானடா உனக்கு பிரச்சனை, இதை மறைச்சிருவோம் சொல்லி பெருமான் அதை மறைத்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலே நீ பெருமானிடத்திலே நீ மலர் தூவி வணங்குவதன் மூலமாக எனக்கு ஞானப்பால் கிடைத்ததுங்கிறாரு. யாரு? ஞானசம்பந்த. ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், ஏடு உடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. இது எந்த விதமான ஒரு பணியும் இல்ல, இலையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு நிலையா வாழ்வை நீத்தார்க்கு இடமா, தலையால் தாழும் தவத்தோர்க்கு அன்றி தொலையா செல்வம் சோற்றுத்துறை. யாரு? சுந்தர. சுந்தர பெருமான் சொல்றார் இலையால் அன்பால் ரெண்டுதான். ஒன்னு என்ன இலை அப்படின்னு சொன்ன உடனேயே உடனே இலைய தூக்கி சர 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 சரன்னு போடுறது இல்ல, அப்ப இலையோடு சேர்ந்து ஒண்ணு வரணும், அது எதுன்னு கேட்டா அன்பு. இலையால் எந்த இலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பில்வம் தான் இருக்கணும், மூன்று இலை இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தாதான் அது வந்து பெருமான் ஏத்துக்கு பாரானா? இல்ல, பச்சை இலையா யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சை இலை. என்ன கேக்குறார்? இலையால் அன்பால் ஏத்தும் அவர்க்கு தொலையாத செல்வம் தரும் சோற்றுத்துறையினர். அப்படி பெருமானுடைய அந்த திருவடியை வணங்கி மலரிட்டு வணங்குகின்ற அந்த நிலையிலே வினைகள் அத்துணையும் சுருங்குகிறது. விண்ணூறு அடுக்கிய விறகின் வெம்படல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நம சிவாயம். அப்படி சுருங்கும் வென, அப்படி விரிந்து இருக்கக்கூடிய வினையை சுருக்கி பஞ்சு இவ்வளவு மூட்டையா விரிஞ்சு இருந்ததுன்னு வச்சுங்க, கொஞ்சம் ஒரு அண்டா தண்ணிய போட்டீங்கன்னு சொன்னா இத்தனோண்டாயிடும். அப்படி வினை பெருமானுடைய அந்த இலையால் அன்பாகிய நீரை ஊத்திட்டீங்கன்னு சொன்னா வினை சுருங்குகின்றது என்கின்ற அந்த தத்துவத்தை மிக அற்புதமாக இந்த தொண்டர்கள் வழிபடுவதன் மூலமாக வினை சுருக்கம் நிகழ்கிறது, வினை நீக்கம் நிகழ்கின்றது என்பதாக திரு அமாத்தூர் பெருமானை வழிபட்டால் வினை சுருங்கும் என்பதாக காட்டு திருப்பதிகம் இது என்பதாக சொல்லி, அடுத்த வாரம் நாம் இதில் சில குறிப்புகளை மட்டும் பார்த்து திருஞான சம்பந்த பெருமான் திரு காஞ்சிபுர வழிபாட்டினை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நிலையில, காஞ்சிபுரத்தில் இப்ப திருவோத்தூர் முடிஞ்சு போச்சு. திருவோத்தூர் ஏற்கனவே நம்ம பார்த்த காரணத்தினால இப்ப திருஞான சம்பந்த பெருமான் இஸ் ரெடி டு என்டர் காஞ்சிபுரம். காஞ்சிபுர எல்லையிலே இருந்து கொண்டு பெருமான் நிற்கின்ற அந்த நிலையிலே காஞ்சிபுர தரிசனம் வழிபாட்டினை நாம் அடுத்த வாரம் திருஞான சம்பந்த பெருமான் அங்கே காஞ்சிபுர வழிபாட்டினை செய்த அந்த சிறப்பினை, தில்லை தரிசனம் எவ்வளவு முக்கியமோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தில்லை தரிசனம் எவ்வளவு முக்கியமோ அதே போல காஞ்சிபுர தரிசனமும் அவ்வளவு முக்கியம். நால்வர் தில்லை தரிசனம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நால்வர் இல்ல குமரகுருபரரும் அதுல இருக்கிறாரு, ஒரு 5-6 அடியார்களை சேர்த்தாங்க சென்னையில வந்து தில்லை தரிசனம், திருஞான சம்பந்த பெருமான் தரிசித்த தில்லை, திருநாவுக்கரசர் தரிசித்த தில்லை, சுந்தரர் தரிசித்த தில்லை, மணிவாசக பெருமான் தரிசித்த தில்லை, குமரகுருவரர் தரிசித்த தில்லை, இப்படி தில்லை தரிசனம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல திருஞான சம்பந்த பெருமான் தரிசித்த காஞ்சிபுரம், திருநாவுக்கரச பெருமான் தரிசனம் செய்த காஞ்சிபுரம், சுந்தரர் வழிபட்ட காஞ்சி, மணிவாசக பெருமான் காஞ்சி, இப்படி காஞ்சிபுரத்தை கூட வழிபாடு செய்த அந்த நிலை மிக மிக முக்கியமானது திருமுறைகள்ல நம்ம நிலை. ஆகவே நாம் காஞ்சி வழிபாட்டினை மிக ஆழமாக திருஞான சம்பந்த பெருமான் இதுல பாடிடலாம் வழிபாட்டு. அப்ப இந்த காஞ்சிபுர வழிபாட்டு நம்ம அடுத்த வாரம் சிந்திக்கிறோம். ராமநாதன் ஐயா வந்திருக்கிறாங்க, 3-5 இல்லங்கள் தோறும், காலை 10-12 தான் அப்போ வைக்கிறது, இல்லங்கள் தோறும் திருவாசகம் அந்த அமைப்பு நம்முடைய தொடர்ந்து நாம் செய்து வருகின்ற நிலையில முத்துக்குமார் அவருடைய அவர்கள் மைத்துனர் ராமநாதன் ஐயா, ராமநாதன் ஐயா அவருடைய இல்லத்திலே நடைபெற இருக்கின்றது 3-5 மணி வரை. ஆக அதனுடைய வரைபடத்தை கொடுத்திருக்கிறார், அன்பர்கள் எல்லாம் அதிலேயும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி வழிபாட்டிலே நூத்தல் பாடலை 18வது திருப்பாடல், இருந்தனை ஆண்டுகள் ஒற்றிவை எண்ணிரலால் உறுதி கண்டால் மிக்க நன்றி மண்ணு உத்தரகோஷம் அதிகரித்து அரசே மருந்தினே பிறவி குறிப்பட்டு அடங்கின என்பதாக சொல்லி அந்த பெருமானுடைய நிறைவாசம் திரும்பி நாம் இந்த முகப்பில் நிறைவு செய்யும்.